We turn once again to continue our study in all that
அதுபடிமா இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை தியானிப்போம். மத்தேயு 28 அதிகாரம் 19 20 வசனங்களின் அடிப்படையிலே தியானித்து வருகிறோம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதைதான் நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமா இயேசு மலை பிரசங்கத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை தியானித்து வருகிறோம். மலை பிரசங்கம் மிகவும் முக்கியமான வேத பகுதி. அநேக கிறிஸ்தவர்கள் அதை சீரியஸாய் எடுத்துக்கொள்வதில்லை. அநேகருடைய வாழ்க்கையினுடைய ஆழமற்ற தன்மை, ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை மேலோட்டமா இருக்கிறது, மலை பிரசங்கத்தை அவர்கள் சீரியஸா எடுக்கவில்லை. மத்தேயு 7 அதிகாரம், இது மலை பிரசங்கத்தின் முடிவு, மலை பிரசங்கத்தின் முடிவுரை என்று சொல்லலாம். அவர் ஏற்கனவே பிரசங்கித்த காரியங்களின் முடிவுரை. இதற்கு முன்பாக என்ன வருகிறது? 5-6-7 அதிகாரத்தின் முதல் பகுதியில் என்ன? 13 வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் இதுவரை பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் ஒரு வழியிலே இடுக்கமான வாசல். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இயேசு நரகத்தை குறித்து மலை பிரசங்கத்திலே பேசினாரா? கண்டிப்பாய் பேசினார். 3 முறை நரகம் என்ற வார்த்தை வருகிறது மலை பிரசங்கத்திலே. அழிவுக்கான வழி இங்கே பார்த்தோம். மத்தேயு 5:22, சகோதரனோடு நீ கோபப்படுகிறாயா? அந்த கோபம் வார்த்தையிலே வருகிறதா? நீ சுப்ரீம் கோர்ட்டு போவதற்கு ஆயத்தம், அந்த கோபத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்ததா? எரிநகரத்துக்கு எதுவாக இருக்கிறாய்? மத்தேயு 5:28 வசனத்திலே வாசிக்கிறோம், உன் வலது கண் இடர் உண்டாக்கினால் அதை பிடிக்கு போடு, இல்லை என்றால் முழு சரீரமும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். வலது கையை தரித்து போட, இல்லை என்றால் முழு சரீரமும் நரகத்துக்குள்ளாய் தள்ளப்படும். இதெல்லாம் அழிவின் வலி, இச்சையும் கட்டுக்கடங்காத பாலியல் இச்சையும் கட்டுக்கடங்காத கோபமும் உன்னை நரகத்துக்கு தள்ளும். அநேக இதன் வழியாய் நடக்கிறார்கள். இது விசாலமான வழி. உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் கோபத்தில் இருக்கிறார்கள், கட்டுக்கடங்காத பாலியல் இச்சையில் இருக்கிறார்கள், ஸ்திரீகளை வஞ்சிக்கிறார்கள். இதெல்லாம் வஞ்சனைக்கு செல்கிற பிரதான சாலை. அநேக கிறிஸ்தவர்களும் இந்த வழியாய் போகிறார்களே. இணையதள ஆபாசத்தை பார்க்கிறார்கள். ஸ்திரீகளை அவர்கள் தவறாய் பயன்படுத்துகிறார்கள், கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவம் அல்லாதவர்களோ வித்தியாசம் இல்லை, அவர்கள் கேட்டுக்கு போகிற வாசலில் இருக்கிறார்கள். பிரசங்கியார் சொல்கிறார், நாம் இவ்வளவு குறுகலான மனப்பான்மையுடையவர்களா இருக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் ஜெயித்தாதான் ஜீவன் அடைவோமா? அவர்கள் இயேசுவை காட்டிலும் வழியை விசாலமாக்குகிறார்கள். இயேசு சொன்னார், ஜீவனுக்கு செல்கிற வழி ஊசியின் காது கொப்பாயிருக்கிறது, ஒரு ஒட்டகம் அதுக்குள்ளாய் போகுமா? அவர் சொன்னார், ஒரு ஒட்டகம் ஊசியின் காதுக்குள்ளாய் போனாலும் போகுமே தவிர ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவது கடினம் என்று சொன்னார். நம்முடைய ஐஸ்வர்யம் ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், அதற்கு மாறாய் நம்மளுடைய அறிவு கூர்மா இருக்கலாம். இந்த வார்த்தைகளை அறிவு கூர்மையை பார்த்து நீங்கள் வாதாடுகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதில்லை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். நான் இதுவரை பேசின எல்லா காரியங்களும் மிகவும் இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி. அதுதான் ஜீவனுக்கு கொண்டு செல்லும் வழி. வெகு சிலரே இதை கண்டுபிடிக்கிறார்கள். மலைப்பிரசங்கத்தின் வழியை திரளான ஜனங்கள் கண்டுபிடிப்பார்கள், அதன் வழியாய் போவார்கள் என்று எண்ணுகிறீர்களா? கண்டிப்பா இல்லை. நாம் ஏற்கனவே சொன்னோம், மலைப்பிரசங்க போதகம் கிறிஸ்தவல்லாதவர்களுக்கு அல்ல, சீஷர்கள் அல்லாதவர்களுக்கு அல்ல. ஏற்கனவே மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசித்து மறுபடியும் பிறந்து அஸ்திவாரம் போட்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு மட்டுமே. அந்த முதல் படியை எடுத்து வைக்காதவர்கள், மலைப்பிரசனத்தை பின்பற்ற முடியாது. பின்பற்ற விரும்பினால் அஸ்திவாரம் இல்லாமல் மடலின் மேல் அஸ்திவாரத்தை போட்டு ஒரு கொப்பா இருப்பார். இங்கே சீஷர்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுவை பின்தொடர விரும்புகிறார்கள். இது குறுகலான வழி. வெகு சிலரே இதை கண்டுபிடிப்பார்கள். திரளான ஜனங்கள் மத்தேயு 5:6-7 சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கீழ்ப்படிய வருவார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய சபையை யோசிப்பார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஜீவனுக்கு செல்கிற வழியை கண்டுபிடித்தவர்களா அல்லது அழிவுக்கு போகிற வாசலிலே திரளான வாசலிலே இருக்கிறார்களா? கள்ள போதகர்களால் ஏமாற்றப்பட்டு உட்கார்ந்திருக்கிறார்களா? ஒரு சபையிலே 30,000 பேர் இருக்கிறார்கள். மலை பிரசங்கத்தை பின்பற்ற விரும்புகிறார்கள். 30,000 பேர், 3,000 பேர் பின்பற்ற விரும்புகிறார்கள். இதை பார்க்கும்போது நான் பரவசம் அடைவேன். கிறிஸ்துவை பூமியிலே பின்பற்றாமல் பரலோகத்துக்கு போவதுதான் விருப்பம் என்பது என்னை பரவசப்படுத்துவதில்லை. நான் சொல்லட்டும், அநேக சபைகளிலே கிறிஸ்துவை பூமியிலே பின்பற்றாமல் பரலோகத்துக்கு போகிற ஜனங்களே அநேகம். அது இயேசு கிறிஸ்துனுடைய மெய்யான சபையும் அல்ல. அது பாதாள மேற்கொள்கிற ஒரு சபை. பிரசங்கியார்கள் வாசலை விரிவாய் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அநேக ஜனங்கள் உள்ளே வரலாம், விலைக்கிரயம் செலுத்தாமலே வரலாம். பணத்தை கொடுத்து விட்டு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். அவர்கள் வழியை விசாலமாய் மாற்றிவிட்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றுகிறவர்கள் சீஷர்களை உண்டு கொள்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நாம் மலை பிரசங்கத்தின் முடிவில் இயேசு சொன்னதை தெளிவாய் பார்க்க வேண்டும். இந்த வழி வாசல் இடுக்கம், இந்த வாசல் இடுக்கம் வழி நெருக்கம். அதை கண்டுபிடிப்பவர்கள் வெகு சிலரே. அடுத்த வசனம் அவர் சொன்னது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதனுடைய பின்னணியிலே பார்க்க வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? மற்ற மதத்தை குறித்து இதுதான் பரிசுத்த வேதம் என்று மற்ற மதத்தை குறித்து பேசுகிற கள்ள உபதேசியார்களா? இல்ல, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்ளே வருகிறவர்கள். அவர்களுடைய தோற்றம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியர் போல் இருக்கும். ஒரு கிறிஸ்துவனுடைய ஆடை போல காட்சியளிப்பார்கள். ஆட்டு தோலை போர்த்திக் கொள்வார்கள். கையிலே வேதத்தை வைத்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் வழியை விசாலமாய் மாற்றிவிடுவார்கள். தேவனுடைய கற்பனைகளை இது தேவையில்லை அது தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள். இதனுடைய அர்த்தம் இது அல்ல. வேதத்திலே அநேக காரியங்களை இப்படியா விவரித்துக் கூறுகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற வார்த்தைக்கு வரும்பொழுது 24 மணி நேரமும் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? பொதுவாய் பேசும் பொழுது அநேக சமயங்களிலே பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறார்களே, எதற்கும் கவலை படாதே. அது எதற்கும் அல்ல, பொதுவாய் நீங்கள் கவலையை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians 5:18, இதுதான் கர்த்தருடைய சித்தம், எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்த வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தரம் குறைத்திருக்கிறார்கள். அதனுடைய வல்லமையும் அதனுடைய கூர்மையையும் அவர்கள் மட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். சின்ன சின்ன காரியங்கள், ஒரு ஸ்திரீ சபையிலே தலையை முக்காடு போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. கொரிந்திலே அந்த காலகட்டத்திலே இருந்த அந்த கலாச்சாரத்துக்கு பொருந்தும் என்று தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கம் வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை தரம் குறைத்திருக்கிறார்கள். பாலியல் பாவத்தை நீ சீரியஸா எடுக்கவில்லை என்றால் நிரந்தரத்துக்கு போவா என்று வாசிக்கும் பொழுது அது அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல என்று சொல்கிறார்கள். கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? தேவனுக்கு உண்பா, இயேசு கிறிஸ்துக்கு உண்பா நிற்கும் பொழுது தேவன் சொன்னது உண்மை, கிறிஸ்து அவர் சொன்னது உண்மை. இந்த வார்த்தைகள் வேதத்திலே தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் ஒரு வார்த்தையை விசுவாசிக்கவில்லையா, அந்த பக்கங்களை கிழித்து போட வேண்டும். இல்லை என்றால் அவைகள் எல்லாம் கிழக்கி போட வேண்டும். நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மாய்மாலக்காரராக இருந்து இது தேவனுடைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் கீழ்ப்படிவதில்லை. தேவன் அந்த மாய்மாலத்தை நியாயத்திருப்பு நாளிலே நியாயந்திருப்பார். தேவனுக்கு நேர்மையானவர்களை பிடிக்கும். மாய்மால கிறிஸ்தவர்களை காட்டிலும் நாத்திகர்களை தேவன் நேசிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் நடிப்பதில்லை, தேவன் இல்லை என்று சொல்கிறார்கள். பணம்தான் தேவன் என்று பணத்தை ஆராதிக்கிறார்கள். அவர் நேர்மையாயிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லிக் கொண்டு உலகத்தார் போலவே ஜீவிக்கிறார்களே, அவர்தான் மாய்மாலக்காரர்கள். இயேசு பூமியில் இருந்த பொழுது ஞாபகம் இருக்கிறதா? மாய்மாலக்காரர்களை தான் ஆக்கினைக்குழாய் தீர்த்தார். விபச்சாரக்காரனை, ஒரு திருடனை கல்வாரில் இருந்து திருடனை ரச்சித்தார். ஆனால்
மாய்மாலக்காரனை நீங்கள் நிறைந்து போவீர்கள் என்று எச்சரித்தார். இவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறவர்கள் உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள். ஓனா ஏன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறது? ஒரு ஆடை போல நடித்து கொண்டு வருகிறது. வந்து எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது ஆட்டை கடித்து தப்பி செல்ல வருகிறது. ஒரு பிரசங்கியாரனுடைய படமா இருக்கிறது. வேத பள்ளிக்கு சென்று நல்லாய் பேசு சிறப்பாய் பேசக்கூடியவர், அவருக்கு விருப்பம் எல்லாம் உங்களுடைய பணம் தான். அப்படியெல்லாம் ஒரு பிரசங்கியாரை நீங்கள் பார்த்தால் இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓனாய். இந்த நபர் ஒரு ஆடல்ல, ஓனாய் நல்ல மேய்ப்பர், ஆடுகளை பார்த்துக் கொள்வார்கள், நல்ல தண்ணீரண்டைக்கு எடுத்து செல்வார்கள், பட்சிக்க வரமாட்டார்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதை பார்த்தீர்களா? 16வது வசனம். அவர்களுடைய வரங்களினால் அல்ல, அநேக வரங்கள் வரங்களை பார்த்து அநேக கிறிஸ்தவர்கள் தவறு செய்து இயேசு கிறிஸ்து சொன்னதற்கு எதிர்மறையாய் செய்கிறார்கள். மத்தேயு 7:16. வரங்களை பார்த்து உண்மையான தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான தீர்க்கதரிசிக்கும் பொய்யான தீர்க்கதரிசிக்கும் வரத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பேருக்கும் வரங்கள் இருக்கும். உண்மையான தீர்க்கதரிசிக்கும் பொய்யான தீர்க்கதரிசியும் வரங்கள் இருக்கும். உண்மையான தீர்க்கதரிசி வரத்தோடு கூட என்ன இருக்கும்? கனி இருக்கும். ஒரு நபர் உண்மையான தீர்க்கதரிசியா என்று பார்க்க வேண்டுமா? அவரிடத்துல போய் சுகமளிக்கிற வரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டாம். அவர் சரளமாய் பேசக்கூடியவரா என்று பார்க்க வேண்டாம். அவருடைய உபதேசம் சரியா என்று பார்க்க வேண்டாம். இரண்டு பேருடைய உபதேசமும் சரியா இருக்கும். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறார்கள். எது உண்மையான ஆடு, எது ஓனா என்று எப்படி கண்டுபிடிப்பது? அதனுடைய கனிகளினால். ஆவியின் கனி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பிரதானமாய் தாழ்மை இருக்கிறதா? அவருடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்கிறதா? தேவ ஜனங்களுக்கு உண்மையான மனதுருக்கம் இருக்கிறதா? பண ஆசையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரா? எப்பொழுதும் தசமபாகம் கொடுக்க சொன்னால் சந்தேகம் இல்லாமல் சொல்ல முடியும், அவர் ஒரு ஓனாய். அநேக பிரசங்கியார் அப்படி ஓனாய்களாக இருக்கிறார்கள். அநேக தசமபாகம் கொடுக்க வேண்டுமே என்று பேசுகிறார்கள். எல்லா தேவன் 100 தடவை கொடுப்பார் என்று பொய்யான வாக்குத்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த டெலிவிஷன் டிவியில காணப்படுகிற போதகங்களை பார்த்து நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டாம். அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள். அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். எப்பொழுதும் கனியை பாருங்கள். நன்மை, தாழ்மை, உங்களை மரியாதை நடத்தக் கொள்கிற கனி. உங்கள் பணத்துக்கு விருப்பமில்லாத காரியம் அவரிடத்தில் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில பார்த்த கனியை பாருங்கள். இயேசு எங்கே ஒருவருடைய பணத்துக்கு முன்பாய் சென்றார்? ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையிலே காணிக்கையை வசூலித்ததில்லை. சுகமாக்கின பொழுது ஒருபோதும் அவர் பணத்தை வசூலிக்கும்படி ஆஃபரிங் பாக்ஸ் கொடுத்து அனுப்பவில்லை. இந்த காலகட்டத்திலே அது அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடும் பொழுது இவர்களெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள். அப்போஸ்தலர்கள் ஆஃபரிங் பாக்ஸை அனுப்பி பணத்தை வசூலித்தார்களா? ஜனங்களை சுகமாக்கின பிறகு, ஜனங்களுக்கு பிரசங்கித்த பிறகு நீங்கள் கேட்கலாம், அப்படி இருந்தால் தேவனுடைய வேலைக்கு பணம் எப்படி வரும்? தன்னார்வமாய் போடுவார்கள். நாம் ஒரு காணிக்கை பெட்டி ஒரு இடத்துல வைப்போம், ஆர்வமாய் போடுகிறவர்கள் போடட்டும், இல்லை என்றால் போடாமல் இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது இயேசுவும் அப்போஸ்தலரும் ஒருபோதும் 1 ரூபாய் கூட அவிசுவாசியிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரிதாபம் என்ன? அவிசுவாசிகள் கூட்டத்துக்கு வருகிறார்கள், அவர்கள் சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், அவர்களிடத்திலும் பணத்தை வசூலிக்கிறார்கள். பாவ மன்னிப்புக்காக பணத்தை கொடுக்க வேண்டுமா? சுகமாக்கப்படுவதற்காக பணத்தை கொடுக்க வேண்டுமா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் அவிசுவாசிகளை காட்டிலும் மோசமானவர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை சுகமாக்குற கூட்டத்திலே மேடையிலே உட்கார் ஒருவர் அழைத்தார். நான் சொன்னேன், அவிசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு வருவது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் நீங்கள் இந்த ஜனங்களத்தில் நேர்மையா இருக்க போகிறீர்களா என்று கேட்டேன். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சுவிசேஷம் இலவசம், சுகமாக்குற காரியமும் இலவசம். ஒரு உதாரணத்தை கொடுக்கட்டும் என்று சொன்னேன். நான் ஒரு சிடி பிளேயர் வாங்க போகிறேன். ஒரு கிறிஸ்தவம் அல்லாத ஒரு கடையிலிருந்து வீட்டுக்கு போய் அடுத்த நாள் வேலை செய்யல, அந்த கடைக்காரனுக்கு எடுத்துட்டு போய் நான் வேலை செய்யல பார்த்தீர்களா என்று சொன்னேன். அவர் எனக்கு பணத்தை திருப்பி கொடுப்பார். 2000 ரூபாய் கொடுத்தேன், சிடி பிளேயர் ஒர்க் ஆகலன்னு 2000 ரூபாய் திருப்பி கொடுப்பார். அந்த உதாரணத்தை இங்கே பொறுத்துங்கள். உங்கள் சூழ்நிலை, அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் சுகமாக்குற கூட்டத்தை வைக்கிறீர்கள், எங்கேதோ ஒருவர் வருகிறார், அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்பாய் நீங்கள் பணத்தை வசூலிக்கிறீர்கள். வாதம் பிடித்த ஒரு மனைவியை இந்த சுகமாக்குற கூட்டத்திற்கு ஒருவர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவை பின்பற்றாதவர். அவர் ஓ பணத்தை கொடுத்தால்தான் தேவன் என்னை சுகமாக்க போகிறார் என்று எண்ணி 2000 ரூபாயை அந்த பணப்பையிலே போடுகிறான். அந்த வியாதிஸ்த ஸ்திரீக்காய் ஜெபிக்கிறீர்கள், அவள் சுகமாக்கப்படவில்லை. அடுத்த நாளிலே உங்களிடத்திலே வருகிறார், உங்களுடைய ஜெபம் வேலை செய்யவில்லை, உங்களுடைய ப்ராடக்ட் வேலை செய்யல, மனைவி சுகமாகவில்லை, நேத்தி 2000 ரூபாய் போட்டனே, அதை திருப்பி கொடுப்பீர்களா என்று கேட்ட பொழுது திருப்பி கொடுப்பீர்களா என்று கேட்டேன். இல்லை என்றார். அந்த கடைக்காரனை காட்டிலும் நீ பெரிய மோசம் செய்கிறாய். சிடி பிளேயர் ஒர்க் ஆகும் போது 2000 ரூபாய் கொடுத்தாரே, ஜெபம் வேலை செய்யல, நீங்கள் கொடுப்பீர்களா? இப்படிப்பட்ட ஏமாற்று ஜனங்கள் இயேசுவின் பேரிலே சுகமாக்குகிற கூட்டம் என்று சொல்லி ஏமாற்றுகிறீர்களே, உங்களோடு நான் எப்படி மேடையிலே உட்காருவேன் என்று கேட்டேன். நான் எங்கே உட்காருவேன்? இயேசுவும் அப்போஸ்தலர்களும் எப்படிப்பட்ட சுகமாக்குற ஊழியத்தை செய்தார்கள்? எல்லாம் சுகம் பெற்றார்கள், பணத்தை வசூலிக்கவில்லை. இங்கே பணத்தை வஞ்சிக்கிறார்கள், அவர்களை ஏமாற்றுகிறார்கள். இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், அவர்கள் கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். முற்செடிகளில் திராட்சை பழங்களையும் நீங்கள் பறிப்பீர்களா? முட்பூண்டுகளில் அத்தி பழத்தையும் பறிப்பீர்களா? அவ்வளவு எளியது. திராட்சை வேண்டுமா? நீங்கள் அந்த திராட்சை செடிக்கு சென்று திராட்சையை பறிக்க வேண்டும். கனி எப்படிப்பட்ட மரம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு முள் வருகிறதா ஒரு செடியிலிருந்து, அது கனி அல்ல, அதெல்லாம் முட்கள். ஆகவே எப்பொழுதும் கனியை பாருங்கள், வரத்தை அல்ல. வரம் ஏமாற்றக்கூடியது. சாத்தானுக்கு அநேக வரங்கள் உண்டு, ஆனால் அவரிடத்திலே கனி இல்லை, அவரிடத்திலே குணாதிசயம் இல்லை. சாத்தான் அப்படிப்பட்ட தகுதிகளை தன்னுடைய சிஷ்யருக்கும் கொடுக்க முடியும். சாத்தான் தூதனுடைய நீதியின் தூதனை போல வெளிப்படுத்துவான் என்று நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனிகளை வாங்கி கெட்ட மரத்திலே வைத்து ஒட்ட வைத்து ஜனங்களை ஏமாற்ற முடியும். ஆனால் நம்மளுடைய மரம் நல்ல மரம் அல்ல. அநேக கிறிஸ்தவர்களை நான் பார்க்கிறேன், வெளிப்படையாய் நல்லவர்களைப் போல காட்சியளிக்கிறார்கள், அந்தரங்க வாழ்க்கையிலே அலுவலகத்திலே ஏமாற்றுகிறார்கள், திருடுகிறார்கள், மோசமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். எப்படி எண்ணி பாருங்கள், ஒரு மனுஷன் அவர் தோட்டத்திலே கெட்ட மரத்தை வைத்திருக்கிறார். ஒன்றுத்துக்கும் உபயோகப்படாத மாங்காயை தான் அந்த மரம் உற்பத்தி செய்யும். அவர் அதை பார்த்து ஓ இப்படியா மோசமா இருக்கிறதே என்று சொல்லி, எப்பொழுதெல்லாம் கெட்ட மாங்காய் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வெட்டிவிட்டு கடைக்கு சென்று அழகான மாங்காவை வாங்கி கொண்டு ஒட்ட வைக்கிறார். தெருவுல போகிறவர்கள் எல்லாம் இவர் ஒட்ட வைத்ததை பார்க்கவில்லை, ஆனால் எல்லாரும் பார்த்து ஓ என்ன அருமையான மாங்காய் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் கெட்ட மாங்காய் வருகிறதோ அப்பொழுதுதான் வெட்டி விடுகிறார், ஜனங்களை ஏமாற்றும்படி இப்படி செய்கிறார். இதுதான் மாய்மாலம். நல்ல மரம் நல்ல கனியை உண்டு பண்ணும், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆகவே நல்ல கனி கொடாத மரத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும்? 19வது வசனம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுதான் பெரிதான தேவை. நம்மளுடைய சுவாபம், ஆதாமிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட சுவாபம், அது சிறுவிலே அறையப்பட வேண்டும். அதுதான் வெட்டப்படுவதற்கு இயேசு செய்ய வந்த ஊழியம் அதுதான் என்று யோவான் ஸ்நானகர் சொன்னார். அவர் கோடாரியை வேரருகே வைத்திருக்கிறார், அந்த வேரை வெட்டும்படி வந்தார். இதுதான் யோவான் சொன்னதனுடைய அர்த்தம். இதை வெட்டி அக்கினிலே போட்டு வேறே ஒரு மரத்தை கொடுக்க வந்தார். அநேகர் இதை அனுபவிக்கவில்லை. அவர்கள் மேலோட்டமான பாவங்களை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக விரும்புகிறார்கள். அவர்கள் உண்மையாலுமே ரட்சிக்கப்படவில்லை, ஏனென்றால் வேர் இன்னும் இருக்கிறது. நீங்கள் ஒரு மருத்துவ இடத்துல வந்திருக்கிறீர்கள், வெளியில ஒரு அறிகுறி இருக்கிறது, அதற்கு ஆயின்மெண்ட் அவர் கொடுக்க மாட்டார். அறிகுறிக்கு உள்ளா இருக்கிற வேரை சரி செய்யும்படியா உனக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கிறேன், ஆன்டிபயோட்டிக் வைத்து அந்த வேரை வெட்டுவோமானால் வெளியில இருக்கிற அறிகுறி போய்விட வேண்டும். அப்படித்தான் ஒரு நல்ல மருத்துவர் வியாதிஸ்தர்களை சுகமாக்குவார். இயேசுவும் இப்படிதான் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் உண்டு. அந்த வேர் சுயநலமான வாழ்க்கை. அந்த வேரிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து உனக்கானதையே தேடுகிற கனிகள் வருகிறது. அநேக பிரசங்கியார்கள் அருமையான காரியங்களை பிரசங்கிப்பது போல கனிகளை ஒட்ட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சுயநலமான நபராய் சுயத்தை மையமாய் வைத்து வாழ்வீர்கள். அதனுடைய வேரை வெட்டும் வரை நீங்கள் கிறிஸ்து கொடுக்க வந்த ரட்சிப்பை உங்களுடைய வாழ்க்கையிலேயே அனுபவிக்கவில்லை. அநேகருடைய சாட்சி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அநேகர்கள் சபைக்கு வந்து பெங்களூர்ல வந்து சபைக்கு வந்த வரை உண்மையாகவே ரட்சிக்கப்படுவதை நான் அறியாமல் இருந்தேன். ஏனென்றால் மனந்திரும்புதல் என்ன என்று அறியாமல் இருந்தேன். நான் மனந்திரும்பினேன், மறுபடியும் பிறந்தேன் என்று ஞானஸ்தானம் எடுத்துவிட்டேன். ஆனால் பாவத்தின் சீரியஸ்னஸ் அறியாமல் இருந்தேன். மனந்திரும்புதல் என்ன என்றால் என்ன என்று அறியாமல் இருந்தேன். எதிலிருந்து திரும்ப வேண்டும் என்று அறியாமல் இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பொழுது பாவம் என்ன என்பதை அறிந்திருந்தேன். இது சுயத்தை மையமாய் வைத்து வாழ்கிற வாழ்க்கையை தான் பாவம். அதிலிருந்து நான் திரும்ப வேண்டும் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அநேகர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மறுபடியும் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாகவே அவர் ரட்சிக்கப்படவில்லை. ஏனென்றால் சுயத்தை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து அவர்கள் இன்னும் திரும்பவில்லை. அந்த கோடாரி இன்னும் வேரை வெட்டவில்லை. அந்த கெட்ட மரம் வெட்டப்படவில்லை. கெட்ட மரத்திலேயே நல்ல கனியை கொடுக்க விரும்புகிறார்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். அவர்களுடைய அடையாளம் என்ன? உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கட்டும். கலாத்தியர் 5:24 வசனம். இதன்படி நீங்கள் தகுதி பெற்றவர்களா என்று விழுந்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்து கூடியவர்கள் என்று சொல்லலாம். நான் நல்ல மரத்தின் பங்கு என்று சொல்லலாம். இங்கே ஒரு வசனம் இருக்கிறது, கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவிலே அறிந்திருக்கிறார்கள். மாம்சம் சுயத்தை மையமாய் வைத்து தன்னுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிற மாம்சம், அதனுடைய மனப்பான்மை என்ன? அதை நாம் கொலை செய்ய வேண்டும், சிலுவிலே அறைய வேண்டும். ரோமர்கள் மோசமான பாவிகளுக்கு சிலுவையிலே அறைவார்கள். சாதாரணமான பாவிகளை சிறைச்சாலையிலே போடுவார்கள். இங்கே என்ன சொல்ல வருகிறார்? மோசமான அந்த பாவியை சிலுவையிலே அறைய வேண்டும். நம் சுயத்தை அப்படியாய் பார்த்து அறைய வேண்டும். அப்படி செய்திருப்போமானால் நாம் உண்மையாலுமே மறுபடியும் பிறந்திருக்கோம். சுயத்தை மையமாய் வைத்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதன் ஆசை இச்சைகளையும் சேர்த்து சிலுவிலே அறைய வேண்டும். அந்த வசனம், ஓ நீங்கள் செய்யவில்லை என்றாலும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லுகிறீர்களாம். இந்த வசனம் அப்பொழுது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டியதில்லை என்று இருந்தால் ஆண்டவருடைய வசனம் அர்த்தமற்றதான். ஆண்டவருடைய வசனத்திற்கு முழு அர்த்தமும் உண்டு. இங்கே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நல்ல கனிக்கொண்ட மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்பட வேண்டும், அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சுவாபத்தினால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அநேகர் கனியை கொடுக்கிறவர்களுக்கு வரம் இல்லாமல் இருக்கலாம், அது பரவாயில்லை. தேவன் வித்தியாசமான ஜனங்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார். இந்த காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இயேசு 2 முறை இங்கே சொல்லியிருக்கிறார். இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டால் வஞ்சனையிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். 16வது வசனம், ஒரு கள்ளத்திற்கதரிசியும் மெய்யான திற்கதரிசியும் வரத்தினால் அல்ல கனிகளினால் பகுத்தறிய வேண்டும். மறுபடியும் 20வது வசனத்திலே, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த எளிய வாக்கியத்தை சீரியஸாய் இருதயத்தில் வைத்திருப்பார்கள் என்றால் அநேக வஞ்சனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். கிறிஸ்தவத்திலே இன்று அநேக வஞ்சனை காணப்படுகிறது. கிறிஸ்தவத்திலே 2 பகுதிகளா என்று பிரிக்கலாம். பாபிலோனிய கிறிஸ்தவன், வேசித்தன கிறிஸ்தவம் வெளிப்படுத்தல் 17 சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவரால் ஒரு நாளிலே எரிக்கப்படும். இன்னொன்று, ஆண்டவருடைய உண்மையான கிறிஸ்துவின் மனவாட்டி எருசலேம், அது தன்னுடைய மகிமையோடு நித்தி நித்தியமாய் பிரகாசிக்கும். இரண்டுக்கும் வரங்கள் இருக்கக்கூடும். ஒன்றுக்கு தான் ஆவியின் கனி இருக்கும், தாழ்மை, நன்மை, பண ஆசையிலிருந்து விடுதலை என்ற கனிகள். எப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கியாரை பார்க்கிறோமோ இதை நாம் பார்க்க வேண்டும். அவர் உண்மையான தீர்க்கதரிசியா, பொய்யான தீர்க்கதரிசியா? அவர் உண்மையான ஆடா அல்லது ஆடு தோல் போர்த்திய ஓனாயா? இது நம்மளுடைய நாட்களிலே பகுத்தறிவது மிகவும் முக்கியம். எப்படி அதை பகுத்தறிக்க வேண்டும்? அவர் வழி பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறாரா? குறுகலான வழியிலே ஜனங்களை நடத்தும்படி பிரசங்கிக்கிறாரா? அல்லது தான் எப்படி பேச முடியும் என்ற திறமையை காண்பிக்கிறாரா? நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, வஞ்சனை நாட்களிலே உடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காய் நன்றி. அது எங்களை சரியான வழியிலே நடத்துகிறது ஆண்டவரே. நாங்கள் வழியை தவறவிடாமல் அது நடத்துகிறது. உமக்கு நன்றி. சத்தியத்தை அறிந்து நித்தியமான முக்கியத்துவம் உள்ள சத்தியங்களிலிருந்து எங்களை வஞ்சியாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென்.